ගරු කවින්ද්‍රන් කෝටිසුරන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
ගෞරව තලමු තාංග මුරුපිනර අවර්ලි, இன்றைய இந்த மத்திய வங்கி சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமான விடயங்களிலே உரையாற்றுவதை கிடைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேடமாக இதிலே சங்கீத் சென் அவர்களின் விடுதலை சம்பந்தமாக இன்று அவருக்கான அந்த பிணை இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட சட்டத்தரணி சயந்தன் அவர்களினாலே மேற்கொள்ளப்பட்ட அந்த விடயத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் வழக்கு சம்பந்தமான கைது சம்பந்தமான விடயத்தை கையாண்டதன் நிமித்தம் இன்று சங்கீத்சன் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டேன் எங்களது அதி மேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த விடுதலைக்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்கியதற்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இதற்காக வடகிழக்கிலே உழைத்த ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு விசேடமாக சங்கீத்சன் அவர்களுக்கு சார்பாக அவரின் கைது சம்பந்தமாக ஒன்று சேர்ந்து பல போராட்டங்களை நடத்திய இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீதரன், அதேபோல் எங்களது சட்டத்தரணிகள், இங்கே பாராளுமன்றத்திலே கதைத்த எங்களது தமிழரசு கட்சி உறுப்பினர்கள், ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சி என்பது வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சியாக 1949 இருந்து இட்டவரை தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கின்றது என்கின்ற இந்த செய்தியையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இந்த பிரேரணையின் மூலம் இன்றைய மத்திய வங்கி பிரேரணையிலே கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணை சம்பந்தமாக, ஏனென்றால் இந்த நாட்டிலே நாங்கள் இதற்கு முன்னும் இந்த விடயங்களை கதைத்திருக்கின்றேன், மத்திய வங்கி என்பது இந்த நாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்ற, இந்த நாட்டின் நிதி நிலையை, நிதியை தீர்மானிக்கின்ற, பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்ற, தொழில் வாய்ப்பை வழங்குகின்ற, முதலீட்டை ஊக்குவிக்கின்ற, இந்த நாட்டின் வளர்ச்சிப்பாதை ஏற்படுத்துகின்ற.
கரு மந்திரித்துமா, ஒப்புத்துமாட்டு தவ அம்மத்திர வினாடி ஹத்தக்க காலையாக திபெனுமா.
நன்றி, தேங்க்யூ. அந்த வகையிலே இதிலே கூடுதலான விடயங்களை மத்திய வங்கிதான் கையாளுகின்றது. ஆகவே ஒரு நாட்டின் உயர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அதேபோல் நாடு தாழ்ந்து போவதற்கும் காரணமாக இருப்பது மத்திய வங்கிதான். அதிலே இருக்கின்ற அதிகாரிகள் அமைச்சர்கள் தான் அந்த விடயங்களை சரியாக கையாள வேண்டும். இந்த வகையிலே இந்த நாட்டிலே இன்று பல விடயங்கள், நாடு ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றது. சர்வதேசத்திலே இருக்கின்ற பொருளாதார சிக்கல் காரணமாக, அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஏனைய உலக நாடுகளிலும் பல பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அது இலங்கையிலும் உண்மையாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற அந்த உண்மை ஒன்று இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆனாலும் நாங்கள் ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு நாங்கள் இங்கே இந்த வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அல்லது அதாலே பாதிப்படைந்திருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் நாங்கள் இந்த நாட்டை சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே வேலை வாய்ப்பு என்பது மக்கள் வேலையற்ற நிலையிலே காணப்படுகின்றார்கள் என்று இளைஞர் வடகிழக்கிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பற்று இருக்கின்றார், கூடுதலாக வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் தத்தளித்து திரிகின்றவர்களாக இருக்கின்றார்கள், எந்தவித வருமானமும் மற்ற நிலை காணப்படுகின்றது, முதலீட்டை ஊக்குவிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் வடகிழக்கிலே இல்லை. முதலீடுகள் ஊக்குவிக்கப்பட்டால்தான் கைத்தொழில் தொழிற்சாலைகள் அல்லது நடுத்தர பாரிய அளவிலான சிறியளவு கைத்தொழில்கள் அந்த பகுதியிலே வடகிழக்கிலே உருவாக்கப்பட்டால் தான் அதிகளவான இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை வழங்க முடியும். இன்று பல்கலைக்கழகத்தை முடித்துவிட்டு பட்டதாரிகள் ரோட்டிலே இருக்கின்றார்கள், நடு ரோட்டிலே இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பற்றி இருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள், இன்னொருவிடம் தங்கி வாழுகின்ற ஒரு சூழ்நிலை, துர்ப்பாக்கிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நீங்கள் வேலை வாய்ப்பு இதிலே பேப்பர்லே அல்லது வர்த்தமானிலே பிரசுரிக்கின்றீர்கள், வேலை வாய்ப்புக்கு கோல் பண்ணுகிறீர்கள், ரெண்டு அல்லது மூன்று வேலைகளுக்கு கோல் பண்ணுகின்ற நேரம் ஆயிரக்கணக்கானவர்கள் அதுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கொடுப்பது இரண்டு அல்லது மூன்று. ஆனால் வெளியே பார்க்கின்ற நேரம் அதிகளவானவர்களுக்கு வேலை கொடுப்பதாக நீங்கள் காண்பிக்க வலிக்கிறீர்கள். உண்மையாக அந்த அந்த இளைஞர் யுவதிகள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான அந்த வசதிகளை ஊக்குவிப்பதற்கான உள்நாட்டில் உற்பத்தியை ஊக்குவித்து ஏற்றுமதி வருமானத்தை நீங்கள் பெறுவதற்கான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுதும் ஏற்றுமதியினாலே கிடைக்கின்ற வருமானம் கிட்டத்தட்ட மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் இறக்குமதியிலே நீங்கள் செலவழிக்கின்ற செலவு என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இதன் அடிப்படையிலே தான் நான் சொல்கின்றேன், தயவு செய்து நீங்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பை வழங்க அந்த முதலீட்டை ஊக்குவிப்பதற்கான உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நீங்கள் தகுந்த வேலை திட்டங்களை தகுந்த சேத்திட்டங்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இரண்டாவது விடயமாக கதிர்காம ஜாத்திரை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே எங்களது அமைச்சர் அவர்கள், அதுக்குரிய அமைச்சர் அவர்கள் கூட இருந்தார். இந்த கதிர்காம ஜாத்திரைகள், அதாவது ஜாத்திரைகள் உவந்தையிலிருந்து நான் நினைக்கின்றேன், யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர்கள் உவந்தையூடாக கதிர்காமத்திற்கு அவர்கள் நடைபயண யாத்திரை செய்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த ஆடி அமாவாசை நாளை, அதாவது இந்த நாளை வந்து நீங்கள் இந்த உற்சவ நாளை அரச விடுமுறை நாளாக நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த 10 நாட்கள் வந்து ஏனென்றால் இந்து மக்களுக்கான ஒரேயொரு நீண்டகால விடுமுறையாக நீங்கள் இதனை வழங்க வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு விடயம். ஏனென்றால் இந்த விடயம் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் காலத்து காலம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த அரசிடம் பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். இந்த ஆடி அமாவாசை தினத்தை நீங்கள் அரச விடுமுறை நாளாக இந்த 10 நாட்கள் நான் நினைக்கின்றேன் இந்த முறை 7ஆம் தேதி ஆடி மாசம் 7ஆம் தேதி 7ஆம் மாசம் 10ஆம் தேதி நடப்பதற்கான அந்த காடு திறக்கப்படுகின்றது. 15ஆம் தேதி அந்த உற்சவம் கதிர்காமத்திலே நடக்கவிருக்கின்றது. இந்த அந்த 10 நாளை நீங்கள் அரச விடுமுறையாக தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக அமைச்சர் அவர்களிடம் இந்த வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் கடந்த தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், ஏனைய தேர்தல்களிலே என்பிபி அரசாங்கம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அதேபோல் அந்த பகுதியிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இடங்களிலே இருக்கின்ற அதிகளவான மக்கள் என்பிபியினரை ஆதரித்தார்கள், கூடுதலான வாக்குகளை போட்டிருந்தார்கள். ஆனால் இன்று 2 வருடம் ஆகிவிட்டது. அங்கு வடக்கு பிரதேசத்திற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது இற்றவரை நடைபெறாத ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் நியமிக்கப்பட்டும் 2 வருடமாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், கல்முனை வடக்கு பிரதேசத்திற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவில்லை. ஏன், என்ன காரணத்துக்காக நடைபெறவில்லை? அந்த மக்களின் உரிமை அபிவிருத்தி என்பது பாதிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இதன் அடிப்படையிலே அந்த மக்கள் இன்று என்பிபிக்கு வாக்களித்த மக்கள், கல்முனையில வாழுகின்ற விசேடமா கல்முனையில வாழுகின்ற மக்கள் வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றார்கள். தாங்கள் வாக்களித்த கட்சி அரசாங்கம் இந்த ஒருங்கிணைப்பு குழு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை இத்தவரை நடத்தாமல் இருக்கின்றது. அந்த பாரபட்சம் அங்கே காட்டப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த காலத்திலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த வடக்கு பிரதேசத்திலேத்துக்கான. ஆனால் தற்பொழுது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறாத ஒன்றாகவே காணப்படுகின்றது. இதனை கருத்திற்கொண்டு இந்த அரசு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூட ஆரம்பத்தில் நியமிக்கப்படவில்லை. நாங்கள் பல தடவைகள் அமைச்சரிடமும் ஜனாதிபதியுடன் கலந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரை நியமித்தார். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறாதது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனாலே அந்த பிரதேச மக்களின் அந்த உரிமை மறுக்கப்படுகின்றது. இதனை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னொரு தேர்தல் அல்லது தேர்தல் காலத்திலே மட்டும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். ஆனால் அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் எப்படி செய்ய போகின்றீர்கள், என்ன சொல்ல போகின்றீர்கள்? கல்முனை வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள்? அம்பாறை மாவட்டத்திலே வாழுகின்ற மக்களுக்கு, அந்த உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? அந்த மக்களை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். இன்னும் இன்னும் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற தயாரில்லை என்பதனையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் அடுத்ததாக விசேடமாக நீங்கள் சங்கீர்த்தனின் கைது சம்பந்தமாக அதற்கான தகுந்த ஒரு பதிலை செய்திருக்கின்றீர்கள், அதுக்கு நன்றியை தெரிவிப்போம். இந்த நாட்டிலே சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். அது பௌத்த தேரர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இலங்கை நாட்டிலே வாழுகின்ற பிரஜைகள் அனைவருக்கும் ஒரே சட்டம்தான். ஒரே சட்டத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தோம். ஏனென்றால் நீங்கள் வருகின்ற பொழுது சட்டம் யாவருக்கும் சமம் என்றுதான் சொன்னீர்கள். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று இல்லாமல் அனைவருக்கும் சட்டம் சமம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று பௌத்த தேரர்களுக்கு ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இது எந்த வகையிலே நியாயமாக இருக்கின்றது என்றால், பௌத்த தேரர்களுக்கு ஒரு சட்டம், மௌலவிக்கு ஒரு சட்டம், ஏன் ஐயர்மார் குருமாருக்கு ஐயர் இந்து குருமாருக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவ பாதிரியர்களுக்கு ஒரு சட்டம் என்று சட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த நாட்டிலே மீண்டும் மீண்டும் பிரச்சனை ஏற்படுகின்றது. ஆகவே இன்று இந்த நாட்டிலே மத குருமார்களும் ஒரே பார்வையில் தான் பார்க்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களும் பொதுமக்களும் ஒரே பார்வையில் தான் பார்க்கப்பட வேண்டும். ஆகவே சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும், சட்டம் சகலருக்கும் அந்த தண்டனையை வழங்க வேண்டும்.
தவ வினாடி தெக்க காலையாக
அந்த வகையிலே இந்த சட்டத்தை சரியாக இந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டால், இந்த அரசு யாவருக்கும் சமத்துவம் என்று சொல்லி வந்த அரசு. ஆகவே அந்த விடயங்களை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமாக ஒரு ஹாமதுரு அவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமாக கைசப்பட்டு பிணை வழங்கப்பட்டது. ஆனால் இன்னொருவர் அந்த சட்டத்தின்களே இப்படியான சிறுவர் துஷ்பிரயோகத்துக்களே கைது செய்யப்பட்டார், அவர்களுக்கு உடனடியாக பிணை வழங்கப்படுவதில்லை. ஆகவே அங்கு சட்டங்கள் வேற வேற முறையிலே பார்க்கப்படுகின்றது. இதனை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூறிக்கொள்வதுடன், விசேடமாக போஸ்டல் டிபார்ட்மெண்டிலே அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட் இந்த பரீட்சையிலே அகில இலங்கை ரீதியாக முதலாவது இடத்தை பெற்றவர் பி நரேந்திரன் என்பவர். அந்த அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் போஸ்டுக்கான முதலாவது தரத்தை பெற்றிருந்தாலும் இன்று அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை டிவிஷனல் சூப்பரிண்டென்டென்டாக அந்த நியமனம் வழங்கப்படுகின்ற பொழுது இதன் அடிப்படையில் தான் ஆறு கூடுதலான பரீட்சையில் பெற்ற முதலிடத்தை பெற்றவர்களுக்கு தான் அந்த டிஸ்ட்ரிக்டோ அல்ல டிவிஷனல் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் வழங்கப்படுவது. ஆனால் இங்கு அவரை விட குறைந்த பெறுவேற்றை பெற்றவருக்கு அல்லது அவரை விட அந்த பரீட்சையிலே குறைந்த பருவத்தை பெற்றவர் அல்லது சீனியோரிட்டியிலே குறைந்த நிலையில் உள்ளவருக்கு அந்த போஸ்டை வழங்குவதற்கான சகல வேலை திட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. அதற்கான அப்பாயின்மெண்டும் அடிபட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு அரசு ஒரு நியாயம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று செய்கின்ற அரசு இந்த நாட்டில் எல்லோருக்கும் சமத்துவம் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசு இப்படியான நிலையை நிறுத்தி உரியவருக்கு அந்த பி நரேந்திரன் என்பவருக்கு அந்த போஸ்டை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கூறிக்கொண்டு விசேடமாக ஏஜிஎம் மிக்கிரி என்பவர் பிரதம பாராளுமன்ற உரை வேட்பாளராக 23 வருடங்கள் பணியை செய்திருக்கின்றார். அவர் தற்போது ஓய்வு பெற இருக்கின்றார். அவருக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.